இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக தேவனை எப்படி தூசிப்பது என்கிற காரியத்தை குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறோம் என்று அறியாமல் மறைமுகமாக தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்தி அல்லது மறுதளித்து அல்லது சிலுவையில் அறைந்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்தி இப்படி அநேக தூசணங்களை இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை அறிந்த ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரோமர் 2:23-24 வாசிப்போம். ரோமர் 2:23-24 விசுவாசத்தை அறிவதற்கு முன்பதாக நியாயப்பிரமாணம் அப்படின்னா மனசாட்சி பிரமாணம், இன்னைக்கு இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற பிரமாணம், காக்கி சட்டைக்கு கீழ்ப்படுவியா வெள்ளை சட்டைக்கு கீழ்ப்படுவியா அப்படிங்கிற மாதிரி, காக்கி சட்டை வெள்ளை சட்டைக்கு கீழ்ப்படியாதவங்கெல்லாம் காக்கி சட்டைக்கு கண்டிப்பாக கீழ்ப்படியும். ஆமாம், ரெண்டுக்கும் கீழ்ப்படினா ஊர் ஜனங்களை அது வந்து கலர் கலராக சட்டை போட்டு வந்து அவங்க மற்ற காரியங்களை செய்வாங்க. அப்போது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது தேவனுடைய நாமம் புறஜாதிகள் முன்பாக தூசிக்கப்படுகிறது. அப்போ புறஜாதிகள் முன்பாக நற்சாட்சி இருக்குன்னு சொன்னால், குறைந்தபட்சம் நம்முடைய மனசாட்சி பிரமாணமாக அல்லது பாவிகளின் பிரமாணமாகிய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாவே போதும், தேவனுடைய நாமம் புறஜாதிகள் முன்பாக மகிமைப்படும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் பாவிகளின் பிரமாணமாகிய நியாயப்பிரமாணத்தையும் கூட கை கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தை தூசித்து கொண்டிருக்கிறார்கள். லூக்கா 14:28-30 லூக்கா 14:28-30 போதும். இன்றைக்கு அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையில் அஸ்திபாரம் போட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டால் சுகம் கிடைக்கும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் பணம் கிடைக்கும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் வெள்ளக்காரங்க கூட சுத்தலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் மேடையில் கோட்டு சூட்டு மாட்டி டையை கட்டி நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. தேவனுடைய வார்த்தை, ஓ கிறிஸ்தவங்களா, ஆண்டவருடைய வார்த்தையா, இதை பிடிச்சிக்கிட்டா போதும், பெரிய ஆளாயிடலாம், பெரிய பெரிய ஆளுகளோடையெல்லாம் பழகலாம், நிறைய நாடுகளுக்கு சுத்தலாம், இது ஒரு அருமையான வழி அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதில் அஸ்திபாரம் போட்டு தேவனுடைய வார்த்தையை வச்சு ஒரு பெரிய மனக்கோட்டை கட்டிடுறாங்க. கட்டும்போது அந்த காரியம் செய்து முடிக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுங்கிறதெல்லாம் யோசனை பண்ணலை. பைபிளை வாங்கிட்டால் போதும், பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டா போதும், அல்லது ஊழியக்காரன் ஆகிட்டால் போதும், நம்மளுக்கு நல்ல மரியாதை தான் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம மனசில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் என்ன நினச்சிருக்கிறோமோ, ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார், சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார், நிறைய பணமும் கொடுப்பார், பேரும் புகழும் எல்லாம் கொடுப்பார், எல்லாம் உண்மைதான். ஆனால் அதை அடைவதற்கு கடந்து போகும்போது பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும். அந்த பிரச்சனை வரும்போது அஸ்திபாரம் மட்டும் போட்டிருக்குமோ ஒழிய அந்த பில்டிங் மேலே ஏறாது. தினந்தோறும் அஸ்திபாரம் போடுற வேலை தான். ரசிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அன்னைக்கு வந்து திரும்பவும் புதுசாக அன்னைக்கு ரசிக்கப்பட்டு இருப்பாங்க. அப்போ பில்டிங் எப்போ மேலே கட்டுறது? பில்டிங் கட்டுறதுக்கே நேரம் இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் அஸ்திபாரம் போட்டுக்கொண்டே இருந்தால் அந்த ஆவிக்குரிய நிலைமையில் முன்னேற்றம் நடக்காமல் மற்றவங்கள்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. ஒரு பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு அமெரிக்கா போயிடுவேன்னு சொன்னார், ஊழியக்கார் ராய்ட்டா பெரிய சபை கட்டிடுவேன்னு சொன்னாரு. ஊழியக்கார் ராய்ட்டா 1000 சர்ச்சு தமிழ்நாடு முழுவதும் கட்டுவேன்னு சொன்னாரு. ஊழியக்கார் ராய்ட்டா அமெரிக்காக்காரங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணு சொன்னாரு. இப்படி பலவிதமான மனசுல இருக்கிற அந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு மனசாகிருந்தது போல நல்ல பெரிய பெரிய எண்ணங்களை தத்துவங்களை சொல்லி 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 அது ஒன்றும் நடக்காமல் போகும்போது மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எப்பா என்னென்ன மாதிரி சொன்னார் இவர் இப்படி இப்படி சொன்னார், ஒன்றுமே நடக்காமல் அஸ்திவாரம் அப்படியே இடித்து கிடக்குத அப்படின்னு எல்லாரும் பரிகாசம் பண்ணுவாங்க. அப்போ பரிகாசம் பண்ணும்போது அங்கு தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது.
1 Corinthians 14:23
போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சபைகளுக்குள்ள எப்படி தேவனுடைய நாமத்தை புறஜாதி மத்தியில் தூசிக்கிறது. சபையில் உட்காந்து எல்லாம் பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுறாரு, ஆனால் அந்நிய பாஷை வந்துருச்சு. அந்நிய பாஷை வந்தானே என்ன பண்ணுறது, எல்லாம் பேசுகிறாங்க. இன்றைக்கும் இந்த வியாதி வந்து சபையில் இருந்துகிட்ருக்குது. சபையில் புதுசாக யாராவது ஒருத்தன் அபிசுவாசி அல்லது புறஜாதி யாராவது வந்தாங்கன்னா சபையில் நடக்கிறத பார்த்துக்கிட்டு ஓடினவன் அப்புறம் எந்த சபைக்கும் திரும்பி பார்க்க மாட்டான். அப்படி தாளம் போட்டு பேசிக்கிட்டு என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு ஆட்டம் போடுறாங்க. அவன் சொல்லுவான், எங்கள் மாரியம்மன் கோயிலும் இப்படி தான் நடக்கணும். அதுக்கு அங்கேயே பரவாயில்ல, அங்கேயாவது ஒழுங்காக பேசிக்கிட்டு ஒழுங்காக ஆட்டம் போட்டு கிடப்பாங்க. இங்கே தாறுமாறாக பண்ணிக்கிட்டு தாறுமாற டான்ஸ் ஆடிக்கிட்டு கடைசியில் கட்ட ஆய்வு வந்துச்சு, அருள் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி இன்றைக்கு அந்நிய பாஷை யாருக்கு அடையாளம்னு சொன்னால், ஒரு அவிசுவாசியை பார்க்கும்போது அவிசுவாசியுடைய பாஷையை நம்ம பேசணும். ஒருத்தன் முஸ்லீமாக இருக்கிறான், ஒருத்தன் இந்துவாக இருக்கிறான், ஒருத்தன் கடவுள் இல்லைன்னு சொல்கிற பிடிவாதத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வரும்போது அவனுடைய பாஷையை நம்ம பேசணும். கடவுள் இல்லைன்னு சொல்லி இந்த மனுஷன் நினைக்கிறான், அப்போ அவனுக்கு என்ன மாதிரி புரியும் வார்த்தைகளை வச்சு பேசலாம். ஒருத்தர் புத்த மதத்துலேருந்து வந்திருக்காரு, அவருடைய புரிந்து கொள்கிற பாஷை என்ன அப்படிங்கிறது நாம் பரிசுத்தாவியினால் நிரம்பி அதை ஆவிக்குரிய நிலைமையில் அவங்களுடைய பாஷையை பேசணும். அப்போ அவனுக்கு புரியும். இங்கே அந்நிய பாஷை பேசும்போது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. உலகத்தில் இருக்கிற யார் எந்த பாஷை தெரிஞ்சவனுக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த அந்நிய பாஷை பேசுகிறவங்க எல்லாத்தையும் ஒரு மேடை ஏற்றி உலகத்தில் எல்லா பாஷை தெரிஞ்சவங்களையும் கொண்டு வந்து உட்கார வச்சு பரிசோதிக்கிறாங்க. ஒரு இடத்துல அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அது உலகத்தில் இருக்கிற எந்த பாஷைக்காரனாலையும் அதை மொழிபெயர்க்க முடியல. அப்படின்னா என்ன, அது அந்நிய பாஷை இல்லை, அது வேற ஏதோ உலகத்தில் எந்த மனுஷனும் பேசக்கூடாத ஒரு அந்நிய பாஷை. அப்போது இங்கே வரும்போது ஒருவன் விசுவாசியாக இருந்தால் ஒரு விசுவாசியை பார்க்கும் பொழுது, இன்றைக்கி சிபிஎம்மில் இருக்கிறவங்க ஒரு விசுவாசி வீட்டுக்கு ஒரு விசுவாசி போனார்னா ஒரு விசுவாசியை பார்க்கும்போது என்ன பேசுவார்னா அன்னி பாஷை பேசிடுவார். ஆமாம், பரலோக பாஷை பேசிடுவார். அது அவருக்கும் புரியாது இவருக்கும் புரியாது. ஆனால் வேதம் சொல்லுது ஒரு விசுவாசியை பார்த்தீங்கன்னா நீ என்ன பேசணும், தீர்க்க தரிசனம் பேசணும். அப்போதான் வந்து நீ வந்து தேவனுடைய வார்த்தையில் விசுவாசமாக இருக்கிற, உனக்குள்ள பரிசுத்தாவி இருக்குதுங்கிறது அந்த மனுஷனுக்கு தெரியும், விசுவாசிக்கு தெரியும். இப்போ ஒரு விசுவாசியும் 2 விசுவாசியும் 3 விசுவாசியும் 4 விசுவாசியும் பார்க்கும்போது ஜெபம் பண்ணும்போது இந்த 4 விசுவாசியும் அன்னிய பாஷை பேசினா என்ன அர்த்தமே இல்லை. அப்போ புறஜாதி வந்தால் நான் பார்த்துக்கிட்டு பயந்து ஓடினவன் ஓடினது தான். அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பைத்தியம் பிடிச்சவனுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களாமா. காரணம், தேவனுடைய வார்த்தையை நிதானிக்கலை. இந்த வியாதி வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்போஸ்தலனாய பவுல் இருக்கிற காலத்திலே இருந்தது. அந்த வியாதி இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தேவனுடைய நாமத்தை எப்படி கனவீனம் பண்ணுவது, எப்படி தூசிப்பது அப்படின்னு சொன்னால், வேத பிரமாணங்களை அறிந்து கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல், பகுத்தறியாமல் இந்த மாதிரி அர்த்தமில்லாத பாஷைகளை பேசும்போது புறஜாதி முன்பாக அவன் பைத்தியம் பிடிச்சவன் சொல்லி சொல்கிறான். அப்போ தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. ஒன்று பேதுரு 4:14-19 1 பேதுரு 4:14-19
நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, கொள்ளாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உணர்வுள்ள உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவைகள்.
போதும். அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான். பைபிள்ல கிறிஸ்தவன் சொல்றதுக்கு பேரு இங்கே தான் எழுதியிருக்குது. கிறிஸ்தவனா என்ன அர்த்தம்னு கேட்டால், எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன். பைபிளில் எங்கேயுமே அந்த மாதிரி இல்லை. கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை இது தான் பைபிளில். ஆமாம்,
ஒருத்தர்
வெக்கப்பட்டு இல்லை வெக்கப்படாமல் இருக்குன்னு, அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். ஆனால் இன்றைக்கு நிந்திக்கப்படும் பொழுது, பாடுகளை படாமல் சந்தோஷமாக இருக்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அப்போ துன்பம் கஷ்டம் வந்தால் தேவனை அறிந்த பிள்ளைகள் அந்த துன்பத்தை சகிக்க வேண்டும், உபத்திரவத்தை சகிக்க வேண்டும், அல்லது அதை மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொய்ய சொல்லி திருடி தேவையில்லாத வார்த்தைகளை அறிக்கை பண்ணி மற்றவர்களுக்கு முன்பதாக தேவனுடைய நாமம் கனவீனம் அடைகிறது. அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்க முதல்ல தொடங்குது? தேவனுடைய வீட்டிலே தொடங்குது. அந்த தேவனுடைய வீடு எதுன்னு
கேட்டீங்கன்னா,
நம்ம தான் தேவனுடைய வீடு, நாம தான் அந்த தேவனுடைய வீடு. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் தேவனுடைய நியாய தீர்ப்பு தொடங்குது. அப்ப நம்ம நீதிமான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம நீதிமான் சொன்னாலும் நம்ம திரும்பவும் ஒரு டைம் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. காரணம், பாடுபட்டால் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பாடுகளை சகிக்காமல் அல்லது சோதனைகளை சகிக்காமல் நாம் தேவனுடைய விசுவாச வார்த்தைகளை தவறாக அறிக்கை பண்ணுகிற போது, அல்லது நம்முடைய அவிசுவாசமான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற பொழுது, அங்கு தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, கனவீனம் அடைகிறது. அதனால் தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள், தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறோமா அல்லது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? அப்போ இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்நிய காரியங்களை தலையிட்டு கொள்வது. தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள் அல்லது தேவனுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு தேவன் ஒரு விசுவாச அளவை தேவன் கொடுத்துருக்கிறார். எல்லாரும் மோசம் ஆக முடியாது, எல்லாரும் ஆரோன்னு ஆக முடியாது. அப்புறம் 144,000 பேரில் வந்து எல்லாரும் 144,000 வரிசையில் வர முடியாது. இப்படி இருக்கிற சமயத்தில் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவு பிரமாணங்களை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய விசுவாச வார்த்தைகளோடு உடன்படிக்கை செய்தவர்களுக்கு அந்த விசுவாச அளவு என்னங்கிறது ஆண்டவர் அது வெளிப்படுத்தி கொடுப்பார். அது அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக தான் தெரியும். இப்போ அப்போஸ்தலனாக இருந்தால் மற்றவருடைய விசுவாச அளவு என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியும். சுவிசேஷ வேலைக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவங்களுடைய விசுவாசம் என்ன அளவு என்னங்கிறது நல்லா தெரியும். அப்படியாக தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்தவர்கள், தேவனுடைய விசுவாச வார்த்தையோடு நடந்து பழகுகிறவர்கள், அல்லது தேவனுடைய விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருப்பவர்களுக்கு தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். இன்ன காரியம்தான் செய்யணும், இது செய்யக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கு என்னென்ன காரியம் தான் செய்யணும், என்னென்ன காரியம் செய்யக்கூடாதுன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. அதே போல தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்களுக்கு என்னென்ன காரியத்தை தான் செய்யணும், என்னென்ன காரியத்துக்கு தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டால் என்னாகும், பிரச்சனைகள் வரும். கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்லுவார், நீ தான் போய் அதை சந்திச்ச, அது நீ தான் பார்த்துக்கணும். இப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்கள் அந்நிய காரியத்தில் தலையிட்டு பாடுபடும் பொழுது அங்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. அதனால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை அல்லது விசுவாச உடன்படிக்கை நம்ம செய்கிற வேலைக்கும் தேவனை ஏற்றுக்கொண்ட விதத்துக்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் ஒற்றுமை இருக்குதா அப்படிங்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ரெண்டு பேதர் 2 அதிகாரம் 1, 2, 3 வார்த்தைகளை வாசிப்போம்.
நல்ல தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் நல்ல போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்டு ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்தியமார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயங்கிறாது, அவர்களுக்கு அவர்களுடைய அழிவு உறங்காது.
கள்ள தீர்க்கு தரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் அப்படின்னா என்ன அர்த்தம், சகல ஜனங்களுக்குள்ளே கள்ள தரிசிகள் இருக்காங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். எப்படி, இப்போ ரெண்டு வரியும் அதே ஒரே அர்த்தம் தான் சொல்லுது. கள்ள தீர்க்கு தரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருப்பார்கள் இல்லைங்களா, இல்லை இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதர்கள் இருப்பார்கள். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க பாப்பேன், கரெக்டாக யாருக்கு அது தெரியுது பாப்பா, பிரதர் சொன்னது சரியா, மற்றவங்க யாராவது சொல்லுங்க பாப்பா. ஜனங்களுக்குள்ள கள்ளத்தீர்க்கு தரிசி இருக்கிற மாதிரிய ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு கள்ளத்தீர்க்கு தரிசி இருக்கிறான் இருக்கிறான். ஆமாம், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இது இப்படி இவங்க இப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, பைபிளில் இப்படித்தான் எழுதியிருக்குது, இதனுடைய அர்த்தம் இது தான், நான் இப்படித்தான் சொல்கிறேன் அப்படிங்கிறத வியாக்கியானம் பண்ணுற ஒரு கள்ள தீர்க்கு தரிசி இருக்கிறான். அப்போ ஜனங்களுக்குள்ளே கள்ள தீர்க்கு தரிசி இருக்கிற மாதிரியே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான ஒரு கள்ள தீர்க்கு தரிசி உக்காந்துட்டுருக்கிறான். அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி எப்படியாவது ரகசியமாக இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 வார்த்தைகளை குசு 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 குசுன்னு சொல்லி அப்படியே தசை திருப்புறது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். அது என்ன தெரியுமா, அது வந்து நல்லா சுகமாக இருந்து நல்லா சாப்பிட்டு வீடு கட்டி நல்லா படித்து புகழோடு வாழ்ந்து அது என்றைக்கு இருக்க முடியுமா, முடியாது. 60-70 வயசு ஆச்சுன்னா அவன் பட்டம் போகும், பதவியும் போகும், எல்லாம் போகும். அப்போ வந்து இப்படி நித்தியமான காரியங்களை அநித்தியமான காரியங்களுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறது. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொன்னால் எங்கே போனாலும் நீ பண்ணுற காரியமெல்லாம் நடக்கும், ஜெயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் பார்த்தியா, இப்போ மேன்மையாக வச்சுருக்கார் பார்த்தியா, நம்பர் அதிகமாக படிச்சிருக்கிறேன் பார்த்தியா, நம்பர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன் பார்த்தியா, நான் பெரிய பெரிய தலைவர்கள் கூடலாம் பழகிறேன் பார்த்தியா, டெல்லிக்கு போகிறேன், அங்கே போகிறேன், மினிஸ்டர் கூட பழகிறேன். அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் எப்படியாவது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தந்திரமான வார்த்தைகளை போட்டு கட்டுக்கதைகளை போட்டு புரட்டி தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதளித்து பாருங்க, ஆண்டவரை மறுதளிக்கிற காரியங்க வந்தாச்சு. ஆண்டவரை மறுதளிச்சாவே போதும், அவன் தேவ தூஷணம் சொல்கிறான், தேவனுடைய நாமத்தை வீணில வழங்குறான், தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறான், எல்லாமே இங்கே நடக்குது. அப்போ கிரயத்தை கொண்டிருக்கார். அப்படின்னா ஆண்டவர் நம்மளை அவருடைய ரத்தத்தினால மீட்டு கொண்டு நம்மளை அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதையும் மறந்துட்டு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஆசா பாசங்களுக்கு, அறியாத பருவத்தில் எல்லாரும் வந்து உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்கு அப்படியே அழைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் குறிப்பிட்ட நாள் ஆகும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு நல்லா தெளிவாக புரிகிற பொழுது, தேவன் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார், நம்முடைய நோக்கம் என்ன, தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொண்ட பின்பு, நாம் தேவனுடைய நாமத்தை இப்படி மறுதளிச்சா, அல்லது நம்மளை கிரயத்து கொண்ட ஆண்டவரை நாம் மறுதளிச்சா என்ன நடக்குது, ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு வர்ற அழிவை சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமானு நாமளே கூப்பிடுறோமாமா. பாருங்க, சீக்கிரம் வா சீக்கிரம் வா அப்படின்னு நாமளே தேவனுடைய நியாய தீர்ப்பை வா வா வான்னு சொல்லி கூப்பிடுறோம். அப்புறம் அவருடைய கெட்ட நடக்கிலே அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். அப்போ ஒரு புதுவிதமான வசனங்களை போட்டு, ஒரு புதுவிதமான கருத்துக்களை போட்டு அப்படி கொண்டு போயாச்சுனீங்களே, இந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரி நானும் இப்படித்தான் நினச்சேன் நானும் இப்படித்தான் நினச்சேன்னு சொல்லிட்டு அதை பின்பற்ற ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படி வரும்பொழுது இந்த ஒரு ஆளுக்குடைய காரணத்து நிமித்தம் அங்கு சத்திய மார்க்கம் இங்கே தூசிக்கப்படுது. எல்லாம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா தேவனை அறிந்த பிள்ளைகள் மத்தியில் தான். அப்போ தேவனை அறியாத ஜனங்களுக்கு ஜனங்களை பற்றி நாம் கவலைப்படுறத விட, முதலாவது நம்மளை தான் நம்மளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதாக இருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம், நான் எல்லாத்திலையும் தெரிஞ்சிருக்கிறேன், எனக்கு வேத அறிவு நிறையா இருக்குது, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி போனால் இப்படி போதும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை நாமளே நியாயப்படுத்தி நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், நம்ம நீதிமான் சொல்கிறதுக்கு மற்றவங்கிட்ட தேவையான வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்மளே நாமளே தேத்தி நம்மளே நாமளே நாம் நீதிமானாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய இருதயத்தை பரிசோதிக்கும் பொழுது நாம் வந்து நிறைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம். இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கிற இன்னைக்கு கிடச்சிருக்கிறது தான் நம்முடைய ஆசீர்வாதம் அப்படின்னு. ஆனால் நம்முடைய இருதயத்தை நம்ம பரிசோதித்து பார்க்கும்போது நம்ம கிடச்சிருக்கிறது ஆசீர்வாதம் இல்லை, இன்னும் நம்மளுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வச்சிருக்கார். ஆமாம், காத்துட்ருக்குது. அதை தெரியாமல் காத்துட்ருக்கிற சாபத்தை வாவான்னு சொல்லி நம்ம கூப்பிட்டா எப்படி இருக்குமோ? மனுஷன் வந்து பூவை போல் பூக்கிறான், அந்த பூ வந்து என்னது, காலையில் நல்லா பூக்குது, சாயங்காலம் வெயில் ஆகும்போது கருகி அப்படியே விழுந்துருச்சு. அந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை மாறுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பூ எப்படி பூக்குது, தேவன் அனுமதி கொடுக்கும் பொழுது அந்த பூ அழகாக பூக்குது. அப்போ தேவன் அனுமதி கொடுத்தாதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அல்லது தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தில் வளர்ந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது உடனே கருகி போகுது, உடனே அதுக்கு நியாய தீர்ப்பு வருதுன்னா என்ன அர்த்தம்? அங்கே தேவனுடைய நாமத்தை சிந்தித்து தியானித்து செயல்படாதனால மனம் போன போக்குனால் போய் வீணான நியாய தீர்ப்புகளை போய் சிக்கிக்கிறாங்க. அப்படியாக நாம் நம்முடைய இருதயத்தை பரிசோதிக்கும் போது நம்மளுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எத்தனையோ காத்துட்ருக்குது, அதை நாம் அறியாமல் இந்த உலகத்தில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லி போயிட்டுருக்கிறதுனால நம்முடைய ஆசீர்வாதத்தை பற்றி நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. 2 பேதுரு 2:9-10
கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அவ்விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கேற்றபடி நடந்து ரத்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர்
தேவ பக்தி இருக்குது அப்படின்னு சொன்னா அது உண்மையாகவே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இருதயத்திலிருந்து பார்க்கிறார். வெளியில நாம போடுற தேவ பக்தி எல்லாம் அதெல்லாம் செல்லாது, தேசம் ஆமா, மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான். தெரியாது. ஆனா துன்மார்க்குடைய ஆஸ்தி நீதிமானுக்கு ரெடியா காத்துட்டு இருக்குது. அப்ப நம்மளுக்கு உண்மையாகவே தேவபக்தி இருக்குது அப்படின்னு சொன்னா, தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அவர்களுக்கு என்ன கொடுக்குற ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா, சோதனைங்கிறத பிரச்சனையே வராது. சோதனை வந்தால் தோத்திரம் தோத்திரம்னு தாண்டி போயிட்டே இருப்பாங்க. அல்லேலியா தோத்திரம் பாடிட்டு சோதனையை தாண்டி போயிட்டே இருப்பாங்க. அப்படி சோதனையை தாண்ட முடியல அப்படின்னா அந்த சோதனையில
மாட்டிக்குவாங்க.
ஆமாம். அப்போ இரு தேவனுடைய வார்த்தை கிடைச்சோன்னே அந்த நல்ல நிலத்தில் விழுகிறதுக்கு பதிலாக முள்ளுள்ள இடத்துல விழுந்துருச்சு. முள் நல்லா பலமாக வளர்ந்துருக்குது. அப்போ நிலம் நல்லா தான் இருக்குது. அந்த தேவனுடைய வசனம் வளர்ந்து வளர்ந்து வரும்போது இந்த முள்ளும் பயிரும் ஒன்று ஒன்று நெருக்குது. அப்போ சோதனையை வந்து நாம் வந்து மேற்கொள்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, தீமையோட தேவனுடைய வார்த்தைகளை விதைக்கக்கூடாது. முதலாவது நம்ம தீமையை இருதயத்திலேருந்து பிடுங்கி எடுத்துடணும். அப்படி தீமையை எடுத்துட்டு நம்ம தேவனுடைய வார்த்தையை விதைச்சோம்னா நம்மளுக்குள்ள சோதனைங்கிறதே வராது. சோதனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அறையும் குறையுமா மரம் திரும்பி அறையும் குறையுமா ரசிக்கப்பட்டு இது இருக்கட்டும் அது இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு போனதுனால கடைசியில் ஒரு குறிப்பிட்ட தூணம்னா ஆற்றுல இருக்கணுமா சேத்துல இருக்கணுமாங்கிறத ஒரு முடிவு பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அப்போ சோதனை வந்து வரும்போது இதுவா அதுவான்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்க முடியாமல் நடு வழியில் இருந்து தவிக்கிறோம். அதுதான் சோதனை. உன் கை உனக்கு இளைஞல் உண்டு பண்ணினால் நீ வெட்டி போடு. உன் கை உனக்கு சோதனையை கொண்டு வந்ததுன்னா திருடுனா அந்த திருட்டு பழக்கத்தை விட்டுரு. அதான் ஆண்டவர் சொல்கிறார், கையை வெட்டுறதுக்காக சொல்லல. கண் உனக்கு இளைஞல் உண்டு ஆக்கினால் அதை நீ பிடுங்கி எரிந்து போடு. அப்படின்னா உன்னுடைய தரிசனம் உனக்கு சோதனைகளை கொண்டு வந்ததுன்னா உன்னுடைய தரிசனத்தை மாற்று. அதனால தான் ஆண்டவர் கண் இளைஞல் உண்டு பண்ணினால், கை இளைஞல் உண்டு பண்ணினால், கால் இடத்துல உண்டு பண்ணாலும் சொல்லியிருக்காரு. உனக்கு இருதய இடத்துல உண்டு பண்ணால் இருதயத்தை பிடிக்க போடுன்னு சொல்லலை. காரணம் என்னென்னா சொன்னதுக்கு மட்டும்தான் நல்லா கவனமாக நாம் சிந்திக்கணும். அப்படி நம்முடைய தரிசனம், நம்முடைய எண்ணங்கள், எதிர்கால திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்தால் சோதனை அப்படியே சர மாதிரியே வந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய கையின் கிரியைகள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்தால், இந்த யோனா எப்படி இங்கே போனால் பார்த்தீங்களா தர்சீஸுக்கு, அந்த மாதிரி பிரச்சனை வந்துருக்கான். அவன் கையும் காலும் சேர்ந்துது, கண்ணு எல்லாம் சேர்ந்து இங்கே போகிறதுக்கு பதில் அங்கே போனதுனால சோதனையோ சோதனை. கடைசியில் அவன் சாகிற வரைக்கும் கடைசியில் ஒரு ஆமணக்கு செடி ஆண்டவர் கொடுத்தாரு. அங்கேயும் போய் இருந்த பிரசங்கம் பண்ணிவிட்டு அவனை அங்கே இருந்துட்டு நான் செத்தாலும் சாவின ஒழிய நான் வந்து இந்த ஜனங்க அழியிறத பார்க்காம நான் போக மாட்டேன். அப்போ நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அதே மாதிரி இன்றைக்கி மற்றவங்களாம் ரசிக்கப்பட்டால் தான் நான் ரசிக்கப்படுவேன், அது வரைக்கும் நான் ரசிக்கவே பட மாட்டேன்னு நம்ம காட்டுருக்கோம். அது எப்படி ரசிக்கப்படுவான்? நம்மளே இங்கே வந்து அரையும் குறையமாக இருந்துட்டுருக்கிறதுனால ஒன்று ஆண்டவர் அவனை அடிக்கணும், இல்லைன்னா அவனை ரசிக்க கொண்டு வரணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி தான் எல்லாத்தையும் செய்வார். அதனால் நம்மளே நம்ம நினச்சிட்டு இருப்போம், இந்த மாதிரி இருப்போம், இந்த மாதிரி இருப்போம், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி மற்றவங்க இருக்கணும் அப்படின்னு. ஆனால் தேவன் வந்து அந்த யோனாவுக்கு தன்னுடைய குறைகளை உணர்த்தும்படியாக அந்த ஆமணக்கு செடியை இல்லை ஒரு சின்ன புழு விட்டதுக்கப்புறம் தான் யோனாவுக்கே தெரிஞ்சது நம்ம தேவனுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் போதும், அப்போ தான் தெரியும் நம்ம ஆண்டவர்கிட்ட பிடிவாதமாக இருந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி முரட்டாட்டம் பண்ணிகிட்டு இருந்த அந்த எண்ணங்கள் நம்மளை விட்டு மாறும். அப்போ வந்து இந்த மாதிரி தேவ பக்தி உள்ளவர்களை தேவன் சோதனையிலிருந்து ரட்சித்தாவே போதும், அதே பெரிய ஒரு ஆசீர்வாதம். அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளாக வாசிப்போம். 2:9
பூர்வகாலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரவாகத்தை வரப்பண்ணி ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதம் குமாரா என்ன பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரர்களுக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர்கள் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர் ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார்.
இப்போ பாருங்க, ஒரு சின்ன வார்த்தையை தான் நம்ம வாசிக்கிறோம். அந்த வார்த்தையுடைய முழு அர்த்தத்தை புரியறதுக்கு ஒரு 10 வசனம் வாசிக்கணும். நிறைய பேர் ஒரு வசனத்தை எடுத்து ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் பிரசங்கத்தையே முடிச்சிருவாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ தேவபக்தி உள்ளவர்களை ஆண்டவர் எப்படி சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல உதாரணத்தை சொல்றார். அப்போ லோத்து அதே மாதிரி, நோவாவும் அதே மாதிரி தான். அப்போது எப்படி வந்து துன்மார்க்கர்களே எப்படி தேவன் நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அப்போ இவர்கள் பார்த்தீங்கன்னா, அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள், என்னென்ன வார்த்தை இருக்குது அவ்வளோ வார்த்தையும் போட்டாச்சு. அப்போ இதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் கிறிஸ்தவங்க தான். கிறிஸ்தவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின் தான் இன்றைக்கி எல்லாரும் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஏதுங்கிறத குறித்து இன்றைக்கு சபைகளில் சொல்கிறதே இல்லை. எல்லோரும் ரசிக்க பண்ணணும், வரவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு வரணும், இப்படி தான் வந்து இன்றைக்கு சபைகளில் வந்து போயிட்டுருக்குது. ஒழிய இருக்கிற ஆத்மாக்கள், அப்போ ஆடுகளுடைய நிலைமை எப்படி இருக்குது, எந்த ஆடு வந்து வியாதியாக இருக்குது, எந்த ஆடுக்கு நடக்க முடியல, எந்த ஆடு வந்து நசல் கொண்டதாக இருக்கிறது, எந்த ஆளுக்கு வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ மெய்ப்பனானவன் ஆடுகள் மேல் கவனமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி மெய்ப்பரில் என்ன பண்ணுறாங்க, ஆடுகளை விற்கும் போது ஒரு தோத்திரம், வாங்கும் போது ஒரு தோத்திரம், இப்படி தோத்திரம் போட்டு 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 ஆடுகளுக்கு தெரியாமல் எல்லா வேலையும் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. காரணம் ஆடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரியாக வந்து பைபிளை படிக்காது, சரியாக பைபிளை படிக்காமல் இருக்கிறதுனால மேயில. ஆமாம் ஆமாம், ஆ சாப்பிட்டு இருக்குது. ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஆடு வந்து புல்ல மேயணும். மேய்ப்பம் சொல்லுவான், இது இது இப்படி இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு குச்சியை வச்சு வழிதான் காமிப்பான். ஆனால் ஆடு என்ன பண்ணும், ஒரு நாளைக்கு தேவையானதை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மேய்ஞ்சி மேய்ஞ்சி எடுத்து சாயங்காலம் ஆகும்போது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடுகள்லாம் ஆசைப்படும், நான் இன்றைக்கி கேட்டதெல்லாம் கரெக்டாக, இவர் பிரசங்கம் பண்ணதெல்லாம் சரியா, அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு அது சரியா, ஊரில் பிரசங்கம் பண்ணார் அவர், அந்த சிபிஎம் சர்ச்சில் பேசினார், அந்த ஏசி சபையில் பேசினாங்களே அந்த பாஸ்டர் பேசினார் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து நம்ம அசை போட்டு பார்க்கணும். அசை போட்டால் நம்மளுக்கு தெரியும் இதில் உண்மை இருக்குது, இதில் உண்மை இல்லை, இதில் கள்ள உபதேசம் இருக்குது, இதில் கலப்படம் இருக்குது, பைபிளில் இப்படி இருக்குது. அப்போ பைபிளை வாசித்தாதான் இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்போது இப்படி தேவபக்தி உள்ளவங்களாக இருந்தால் தேவன் நம்மை சோதனையிலிருந்து ரட்சிப்பார். அதுவே பெரிய ஒரு ஆசீர்வாதம். உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்துலேயே பெரிய ஆசீர்வாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, சோதனையிலிருந்து தப்பிச்சாவே அதே பெரிய ஆசீர்வாதம். அப்போ மொத்த ஜனங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாத்துக்கும் நிறைய பணம் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்கு. ஒவ்வொரு வீடுகளை போய் பார்த்தேன்னு வைங்களேன், எனக்கு இந்த வியாதி, இந்த கஷ்டம், அங்கே அம்மா பேச மாட்டேங்குது, என் தம்பி பேச மாட்டேங்கிறான், அங்கே சண்டை நடக்குது, இங்கே கோர்ட்டில் கேஸ் நடக்குது, இப்படியே போய் 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 அதுக்கே சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் அதுக்கே போய் அழியுது, எல்லாம் தேவையில்லாமல். அப்படின்னா என்னென்னா, நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா அப்படிங்கிற கௌரவம் பார்க்குற பிரச்சனைக்கு போய் அவன் பேசுனாதான் நான் பேசுவேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன், அவர் இப்படி இந்த காரியத்தை செய்யலாம் அதனால நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது பெருமை. நான் தான் பெரிய ஆளை நிரூபிக்கிறதுக்கு. இப்படி பண்ணி பண்ணி அவங்க அந்த சர்ச்சுக்கு போனாங்கன்னா நான் அந்த சர்ச்சுக்கு வரமாட்டேன். இப்படியெல்லாம் கூட இருந்துட்டு இருக்குது. ஆனால் ஒரே சபையில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே போகிறதெல்லாம் இருக்குது. ராபோஜன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவங்க சபையில் ராபோஜன் கொடுப்பாங்க, அப்போ மட்டும் அப்படி இப்படி போய் அப்படி போய் நைஸாக ஓரமாக போயிடுவாங்க. கடைசியில் காட்டிங்கன்னா அந்த பிரதரை பேசி 10 வருஷம் ஆச்சு அப்படிம்பாங்க. ஆமாம், எல்லா சபையும் தாண்டி வந்திருக்கோம்ல, அப்போ நம்மளுக்கு தெரியும்ல. இப்படியாக இவர்கள் துணிகரக்காரர், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள், சபைகள் அகங்காரிகள், தேவனுடைய தூதர்கள் மற்றவங்களுக்கு முன்னாக பேசும்போது யாரையும் வந்து தேவ தூதர்கள் குற்றப்படுத்த மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குற்றத்தை நியாயம் தீர்ப்பது தேவன் ஒருவர் மட்டும்தான். இப்போ மிகாவேல் தூதன் மோசையுடைய சரீரத்தை குறித்து தர்க்கிக்கும் போதும் கூட, ஆமாம், கர்த்தருனை கடிந்து கொள்வாராக தான் சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் மிகாவேல் தூதன் தான் அந்த மோசையுடைய சரீரத்தை யுத்தம் பண்ணி ஜெயிச்சு எடுத்துகிட்டு வந்தது. ஆனாலும் அந்த லூசிஃபர் கூட யுத்தம் பண்ணுறதுக்கு நிற்கலை, அவங்க கூட வாக்குவாதத்துக்கு நிற்கலை. ஆனால் மிகாவேல் தூதன் வந்து அந்த ஜெயம் கொள்றதுக்கு உண்டான அதிகாரத்தையும் அவர் கையில் வச்சிருக்கார். அப்போ அப்படிப்பட்ட ஆளுங்க கூட ஒரு மனுஷனை வந்து அல்லது ஒரு ஆத்மாவை குற்றமாக நியாயந்திருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. தேவன் ஒருவரே வந்து ஒரு மனுஷனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி தேவ பக்தி இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அந்த சபை சரியில்லை, இந்த சபை சரியில்லை, இவர் பிரசங்க இப்படி இப்படி சொல்லி 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 அதை பத்திரிக்கையிலையும் எழுதி மற்றவங்கள குற்றம் சொல்லி 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 அவங்க சமுதாயத்தில் பெரிய குற்றவாளியாக மாறிடுவாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை வச்சு ஒரு மனுஷனுடைய தவறுகளை உணர்த்துவது வேறு, மறைமுகமாக அந்த ஆளுடைய பேரை சொல்லி இவங்க ஊழியம் சரியில்லை, அவருடைய இது சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லைன்னு. அப்போ உலகத்தில் யாருமே நீதிமான் இல்லை. ஆனாலும் அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? ஒரு மனுஷன் சரியில்லை, அவனை குற்றவாளியாக நியாயம் தீர்ப்பதற்கு அதிகாரம் ஒரு மனுஷனுக்கு கொடுத்தது யாருன்னா, யாரும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார், தேவனே நியாயாதிபதி. அப்போ தேவனுடைய வார்த்தையின் வச்சு ஒவ்வொருத்தரையும் மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்கும்போது யார் குற்றவாளியாக தீர்க்கிறானோ அவன் தான் பெரிய குற்றவாளியாக இருந்து இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு மத்தியிலே தேவனுடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்கள் மேலும் ஊழியக்காரர்கள் தேவனை தூஷித்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேதுரு 2:20-22 நாமத்தை அறிந்தவர்கள் திரும்பவும் வந்து பின்மாற்றத்தில் போனால் என்ன நடக்கு? ஒரு பேய் போய் 7 பேயை கூட்டிட்டு வந்த கதை. அப்படின்னா ஒரு பிசாசு போய் 7 பிசாசை கூட்டிட்டு வந்த கதை இது. அப்போ தேவனுடைய வார்த்தையிலிருந்து பின்மாற்றத்தில் போனால் முதல்ல இருந்த பாவியை விட 7 பாவி கூட சேர்ந்து வந்து கூத்தாடிட்டு இருப்பான். ஆட்டந்தான். அப்போ ஒரு பிசாசு போய் 7 பிசாசை கூட்டிட்டு வந்தா எப்படி இருக்குமோ அன்னைக்கு அந்த மாதிரி இப்போ புறஜாதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிசாசு தான் இருக்குது. கிறிஸ்தவங்களுக்கு பின்மாற்றத்தில் போனவனுக்கு 1+7=8 பிசாசு. ஆமாம், இங்கே போக மாட்டேங்குது, கூடாரம் போட்டு அடித்தாச்சு. ஏன்னா பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு, வா நம்மளுக்கு அங்கே பெரிய வீடு இருக்குது, சூப்பராக இருக்குது, வாங்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பிசாசு இருக்குது. ஆனால் இவன் என்ன சொல்லுவானா, மற்றவனை பிசாசம்பா. ஏன்னா பிசாசாக இருக்கிறதுனால தான் நீயே என்னுடைய கோஷ்டி அப்படின்னு அடுத்தவனையும் பிசாசுன்னு சொல்கிறது. இப்படி தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள் பின்மாற்றத்தில் போனால் அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை சேத்துல புரள்கிற நிலைமை தான். அதனால் நம்முடைய வாழ்க்கை என்னங்கிறத நாம் ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து இந்த நிலைமைக்கு நாம் ஆளாகாமல் இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை பரிசோதித்து நாம் முன்னால் போகணும். ஆபத்து சோதனை யாருக்கு வேணாலும் வரலாம். இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம், நடந்து போனால் நம்ம ஆபத்துலேயே நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அதுலேயும் ஆபத்து இருக்குது. பிளைனில் போனால் ஆபத்துலேயே நினச்சிட்டு இருப்போம், அதுலேயும் ஆபத்து இருக்குது. கப்பலில் போனால் ஆபத்துலேயே நினச்சிட்டு இருப்போம், அதுலேயும் ஆபத்து இருக்குது. அந்த மாதிரி மனுஷனுக்கு எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம். எந்த சோதனைக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. எந்த சோதனை வந்தாலும் நம்மளை தாக்காது. அந்த சோதனை பாட்டுக்கு வந்துக்கிட்டு வந்த வழியாகவே போயிடும். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே இல்லைன்னா பெருமை வரும், அந்த பெருமையினால் ஒரு 10 சோதனை வரும். பொருளாசம் வரும், அந்த பொருளாசினால் அதில் கொஞ்சம் சோதனை வரும். கோபம் வரும், கோபம் வந்தால் அதில் வர பிரச்சனைகள் கொஞ்சம் நிறையா வரும். இப்படியாக நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை ஒவ்வொரு நாளும் நாம் பரிசோதித்து முன்னேறணும். இல்லாட்டினா நம்ம வந்து தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணுறான்னா வீணிலே வணங்குகிறோம், அல்லது மறுத்தளிக்கிறோம், அல்லது தூசிக்கிறோம், அல்லது சத்திய மார்க்கத்தை நாம் அவதூறாக பேசுகிறோம், விசுவாச வார்த்தையை பேசாமல் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோம். மற்ற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பைத்தியம் பிடிச்சவன் சொல்லுவாங்க, அறிவில்லாதவன் சொல்லுவாங்க, அப்புறம் பண்ணி மாதிரி இங்கே சாப்பிட்டுட்டு அங்கே சாப்பிட்டுட்டு எல்லாத்துலேயும் வாயை வச்சுக்கிட்டு இப்படி இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி அநேக காரியங்களை புறஜாதிகள் சொல்லுவாங்க. யூதா 1:6-8 நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சொப்பனம் வரும், தரிசனம் வரும். எனக்கு இப்படி தரிசனம் வந்தது, இப்படி சொப்பனம் வந்தது அப்படின்னு சொப்பனத்தை சொல்லி வசனத்தை சொல்லி கூட்டி குழப்பி மசாலா பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல். அப்படின்னா தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சுயமரியாதையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையினால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் கெடுக்கும்போது அல்லது அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நம்ம வெளியே வரும் பொழுது நம்மளுக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய சாபங்கள் தான் வருது. அப்போ இங்கே தூதர்களுக்கு வந்து தேவன் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சுருந்துருக்கார். ஆனால் அந்த தூதர்கள் தேவனுடைய கற்பனையை கை கொள்ளாமல் இருக்கும்போது அவங்கள எல்லாத்தையும் கட்டி அந்தகாரத்திலே வைத்திருக்கிறார். அதே மாதிரி நாம் தேவனுடைய வார்த்தையின் நிமித்தம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பொழுது நாம் என்ன செய்கிறோம், தேவனை மேன்மைப்படுத்துகிறோமா அல்லது அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோமா, அல்லது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கிற போது போதும் என்கிற மனசு இருக்குதா, அல்லது இன்னும் மனசை இதை எடுக்கணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும், வானத்தை வில்லா வளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு வந்து அப்படி அங்கேயும் ஓடுதான். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே இருந்தால் தேவன் நம்மளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் கட்டளையிடுவார். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை விட்டு போட்டு நம்ம அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி வேற ஒன்று தாவி போகும்போது இருக்கிறதும் போச்சு. ஆமாம், இது நல்லா தெரிகிற கண்ணும் போய் குருடாகி அப்புறம் இருட்டில் தான் நடக்கும். அதனால தான் இவங்கெல்லாம் இருட்டில் கிடக்கிறாங்க. நல்லா கண் தெரிஞ்சிட்டு இருந்து அந்த கண் வந்து கண் சொருகி போன குருடனாக நம்ம இருக்கக்கூடாது. குருடனாக இருந்து நம்ம தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய ஆவிக்குரிய தரிசனங்கள் நம்மளுக்கு நல்லா தெரிகிற மாதிரி இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எல்லா தரிசனத்தையும் பார்த்து எல்லா தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று நம்முடைய ஆவிக்குரிய தரிசனம் கெட்டு போச்சுன்னா கண் சொருகி போன குருடன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட அநேக ஜனங்கள் இன்றைக்கு பேசுகிற மாதிரி தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாமல் மற்றவர்கள் முன்பாக பின்மாற்றத்தில் போகும் பொழுது, அல்லது கனவீனப்படுத்தும் பொழுது, தேவனுடைய நாமத்தை தூசிக்கும் பொழுது, அல்லது தேவனுடைய நாமத்திற்கு வேண்டி நிற்காமல் வழி விலகி போகும் பொழுது, இப்படி பலவிதமான சோதனைகளை மாட்டிட்டு பல பிரச்சனைகளை மாட்டிட்டு ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை சிலுவையில் அடித்து கொண்டு இருக்கிறோம், தூசித்து கொண்டு இருக்கிறோம், கனவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த நிலைமை மாறணும்னா நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்குது? ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற்றம் என்ன? நம்மளுக்காக ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு? அதை நாம் தேடி நாடி போடணும். அதனால் நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், சிந்திக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை நாம் பேசணும். அப்போ நாம் எல்லாம் இன்றைக்கி அந்நிய பாசை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். விசுவாசி எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் பேசுகிறது இன்னொருத்தருக்கு புரிய மாட்டேங்குது. அப்படின்னா எல்லோரும் அந்நிய பாசை தான் பேசுவோம். இந்த பிரதர் பேசுறது அந்த பிரதருக்கு புரிய மாட்டேங்குது, அந்த பிரதர் பேசுறது இந்த பிரதருக்கு பிடிக்க மாட்டேங்குது, கேட்டால் நான் நினச்ச மாதிரி நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே எல்லாருமே பேசுகிறாங்க, ஆனால் அந்நிய பாசை யாருக்கு யாருக்கு புரியாமல் இருக்கும்போது அது வந்து அந்நிய பாசை. அப்போ நம்ம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தீர்க்க தரிசனம். ஆ, எதிர்காலத்தில் இப்படி இருக்கலாம், இப்படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இப்படி வாழ்கிறது தான் கரெக்டு, ஆ நானும் அப்படி தான் நினச்சேன், நீங்களும் இப்படி தான் நினச்சிங்க, உண்மையாகவே இது தேவனுடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்கு பேசுகிறோமோ அன்னைக்கு தான் தீர்க்க தரிசனம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரிய மாட்டேங்குது. பொதுவாக யார் பேசுறது புரிய மாட்டேங்கிறான்? பாஸ்ட் பேசுறது விசுவாசிகளுக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனால் தூக்கம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்காக்குறாங்க. ஏன்னா ஆசீர்வாதம் ஆசீர்வாதன்னு நிறைய பேசுறதுனால சந்தோஷமாக இது கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன புரிஞ்சதுன்னு கேட்டால் அங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டால் தெரியாது, என்னவோ பேசினாரு, அது என்ன பேசுனாரு தெரியல. ஆனால் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு திருப்பி சொல்ல தெரியல. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பாஸ்ட் அன்னி பாசை தான் பேசியிருக்காரு. அப்போ விசுவாசிகளுக்கு என்ன புரியும்? விசுவாசிக்கு புரியலைனாவே பாசிட்டிவ் பேசுனது அந்நிய பாசை தான். சோத்திரம் சோத்திரம். அதனால் நாம் என்ன பண்ணணும்? அடுத்தவங்களுக்காக அடுத்தவன் ஆத்மாவை ரசிக்கப்படுறதை விட நம்முடைய ஆத்மாவை நாம் ரசிக்கப்பட வச்சுட்டு நீதிமானை ரசிக்கப்படுவது அரிதானால் பாவியும் மற்றவனும் எங்கே? அப்போ நம்ம தான் முதல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம்தான் நாம் அடுத்தவனை ரசிக்கல வழி நடத்த முடியும். வசனத்தில் என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா, நீ குணப்பட்ட பின்பு சிறப்படுத்து. சகோதரனை ரசிக்கப்பட வைக்க சொல்லலை, அவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த தான் சொல்லியிருக்கு. அப்போ அவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதுக்கு நாம் அவங்ககிட்ட அன்னிய பாசை பேசினா அவன் விசுவாசம் எப்படி உறுதிப்படும்? படாது. அப்போ அவங்ககிட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசணும். அப்படின்னா காலத்தின் தொடர்புடைய ஆசீர்வாதங்களை குறித்து அல்லது காரியங்களை குறித்து அவங்ககிட்ட பேசணும். அப்போ தான் வந்து அவனுடைய விசுவாசம் உறுதியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு மனுஷனுடைய விசுவாசம் உறுதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட அந்நிய பாசையே பேசிகிட்ருக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது தேவனுடைய மகத்துவங்களை பேசி, தேவனுடைய ரகசியங்களை பேசி, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பேசி நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ தான் மற்றவங்களும் புறஜாதிகளும் பரவாயில்லையே, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்களே, எவ்வளோ ஐக்கியமாக இருக்காங்களே, அப்போ இவங்க கூட சேர்ந்தோம்னா நம்மளுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும். இவங்களும் நல்ல வழியாக தான் போகிறாங்க, இவங்க போகிற வழி கொஞ்சம் பரவாயில்ல, இது கல்லை மண்ணை வணங்கிட்டு எதுக்கு போய் வீணாக பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்கிறது, அங்கே போனால் தீர்வு ஆண்டவர் சமாதானம் கொடுக்குற எது இருக்குது இல்லையா, எனக்கு சமாதானம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நாம் வந்து அவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். இப்போ நாம் மாதிரியாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நாம் விசுவாசிகளுக்குள்ளே பேசி வரும் பொழுது தான் நம்மளுக்குள்ள அந்த சமாதானம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய விளக்கு எரிகிற மாதிரி எரிஞ்சு பிரகாசமாக இருக்கும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம விளக்கு எரிஞ்சு அப்படியே வந்து எண்ணெய் இல்லாதனால அது அப்படியே விளக்கு அமைஞ்சு அப்புறம் அமைஞ்சு போச்சுன்னு என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த விளக்குல இருந்து புகை தான் வந்துக்கிட்டாரு. அப்படி வந்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறுச்சுன்னா நம்மளை பார்க்குறவங்க எல்லாருமே எப்பா அவர்கிட்ட பேசுனா முடிஞ்சு போச்சு இருக்கிறத நம்ம விசுவாசம் கூட கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து பயந்து ஓடுவாங்க. அப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கையில் தேவனை அறிந்ததிலிருந்து இந்நாள் வரைக்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கிறதா அல்லது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து தியானித்தால் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் சீக்கிரமாக பிடிச்சிக்கலாம். இல்லாட்டினா நம்முடைய சாபத்தை நம்ம வா வான்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து குறிப்பாக விசேஷமாக இந்த தலைமுறையில் தேவன் 1000 தலைமுறைக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது யார் முதல்ல பிடிச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை இழந்தால் அந்த 1000 தலைமுறையில் ரொம்ப அதிகமான சாபத்தை இந்த தலைமுறையில் தான் ஆண்டவர் வச்சுருக்கார். ஆசீர்வாதமும் அதிகம் சாபமும் அதிகம். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் நம்மளுக்காக தேவன் முன்குறித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நாம் கடந்து முன்னேறுவோமாக. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.